ரோமர் அதிகாரம் 4. நமக்கெல்லாம் தந்தையான ஆபிரகாம் பற்றி நாம் என்ன சொல்ல முடியும்? அவர் விசுவாசத்தை பற்றி என்ன அறிந்திருந்தார்? ஆபிரகாம் தனது செயல்களினால் நீதிமான ஆனால் அவர் தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கொள்ள முடியும். ஆனாலும் தேவனுக்கு முன்னால் பெருமை பாராட்டி கொள்ள ஏதுமில்லை. வேத வாக்கியங்கள் என்ன சொல்கிறது?
ஆபிரகாம் தேவனில் விசுவாசம் வைத்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
ஒரு காரியத்தை செய்கிறவனுக்கு அவனுக்குரிய சம்பளத்தை யாரும் பரிசாக கொடுப்பதில்லை, அதை சம்பாதித்தே அவன் அடைகிறான். தேவனுக்கு வேண்டிய நீதிமானாக ஒருவன் மாற காரிய ரீதியாக அவன் எதையும் செய்ய முடியாது. அவன் தேவன் மீது விசுவாசம் வைக்க வேண்டும், பின்னரே தேவன் அவனை நீதிமானாக ஏற்பார். தேவன் ஒருவரால் தான் பாவியை நீதிமானாக மாற்ற முடியும். தாவீதும் இதையே சொன்னார், ஒரு மனிதனின் செயல்களை தேவன் கவனிக்காவிட்டால் அவன் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடையலாம். இந்த வழி அவனை நல்லவனாக ஏற்றுக்கொள்ளப்படச் செய்கிறது.
எப்பொழுது அவர்களின் சட்டத்துக்கு மாறான செயல்கள் மன்னிக்கப்படுகிறதோ, எப்பொழுது அவர்களின் பாவங்கள் மூடப்படுகிறதோ, அப்பொழுது மக்கள் உண்மையில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். யாருடைய பாவங்களை தேவன் அவனுக்கு எதிராக எண்ணுவதில்லையோ அவனே உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மட்டும் வருவதில்லை, விருத்த சேதனம் செய்யாதவர்களுக்கும் வரும். ஆபிரகாமின் விசுவாசம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அவனும் நீதிமான் ஆனான். எனவே இது எவ்வாறு ஆயிற்று? ஆபிரகாமை விருத்த சேதனத்திற்கு முன்னரா பின்னரா தேவன் எப்பொழுது ஏற்றுக்கொண்டார்? முன்னர்தானே. தேவன் தன்னை ஏற்றுக்கொண்டார் என்று காட்டுவதற்காக ஆபிரகாம் பின்னர் விருத்த சேதனம் செய்து கொண்டான். விருத்த சேதனம் செய்வதற்கு முன்பாக விசுவாசத்தின் மூலம் தேவனுடன் சரியாக இருந்தான் என்பதற்கு விருத்த சேதனம் ஒரு அடையாளமாக இருந்தது. எனவே ஆபிரகாம் விருத்த சேதனம் செய்யாத ஆனால் விசுவாசிக்கிற அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். அந்த மக்கள் விசுவாசித்து தேவனுக்கு உகந்த மக்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கும் அவர் தந்தையாக கருதப்படுகிறார். இதில் அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டதால் மட்டும் ஆபிரகாம் தந்தையாகவில்லை. ஆபிரகாம் விருத்த சேதனம் செய்து கொள்ளும் முன் வைத்திருந்த விசுவாசத்தை போன்று அவர்களும் விசுவாசம் வைத்திருந்ததால் ஆபிரகாம் அவர்களது தந்தையானான். ஆபிரகாமுக்கும் அவனது சந்ததியினருக்கும் முழு உலகமும் கிட்டும் என்ற தேவனுடைய வாக்குறுதி கிடைத்தது. ஆபிரகாம் சட்ட விதிகளை கடைபிடித்ததால் அவனுக்கு அவ்வாக்குறுதி கிடைக்கவில்லை. அவன் தனது விசுவாசத்தால் தேவனுக்கு முன் நீதிமானாக இருந்தபடியால் இது கிடைத்தது. சட்ட விதிகளை கடைபிடிப்பதன் மூலமே தேவனுடைய வாக்குறுதியை மக்கள் பெற்றுக்கொள்ள முடியுமென்றால் பிறகு விசுவாசத்தால் பயனில்லாமல் போகும். ஆபிரகாமுக்கு தேவனுடைய வாக்குறுதியும் பயனில்லாமல் போகும். ஏனென்றால் சட்ட விதியானது அதை கடைபிடிக்காதவர்களிடம் தேவனுடைய கோபத்தையே உருவாக்கும். எனவே சட்ட விதி இல்லாவிட்டால் பின்னர் கீழ்ப்படியாமையும் இல்லாமல் போகும். எனவே மக்கள் தேவனுடைய வாக்குறுதியை விசுவாசத்தின் மூலம் பெறுகின்றனர். இவ்வாறு நிகழ்வதால் இது கொடையாகிறது. இது இலவசமான கொடையானால் இதனை ஆபிரகாமின் பிள்ளைகளாய் விளங்கும் அத்தனை பேரும் பெற்றுக்கொள்கின்றனர். இவ்வாக்குறுதி மோசேயின் சட்ட விதிகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் கிடைக்கிறது. ஆபிரகாமை போன்று விசுவாசம் கொள்ளும் அனைவரும் அதனை பெறலாம். அதனால்தான் ஆபிரகாம் அனைவருக்கும் தந்தையாகிறான்.
அநேக தேசத்து மக்களுக்கு நான் உன்னை தகப்பனாக உருவாக்கினேன்
என்று வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டிருக்கின்றது. இது தேவனுக்கு முன் உண்மையாகின்றது. தேவனால் இறந்தவரை உயிர்த்தெழச் செய்ய முடியும், இதுவரை இல்லாதவற்றை இருப்பதாக கொண்டு வர இயலும் என்பதை ஆபிரகாம் நம்பினான். ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் பிறப்பார்கள் என்ற நம்பிக்கை இல்லை, ஆனால் அவன் தேவனை நம்பினான். அதனால்தான் அவன் பல தேசத்து மக்களுக்கும் தந்தையானான். தேவன்
உனக்கு அநேக சந்ததிகள் ஏற்படும்
என்று சொன்னபடி ஆயிற்று. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருந்தான். அவ்வயதில் பிள்ளைகள் உருவாக உயிர் சக்தி இல்லை. அதே சமயத்தில் சாராளாலும் குழந்தை பெற்று கொள்ள முடியாது. ஆபிரகாம் இதை பற்றியும் நினைத்து பார்த்தான். ஆனால் தேவன் மேல் வைத்த விசுவாசம் மட்டும் குறையவே இல்லை. வாக்கு கொடுத்தபடி தேவன் நடந்து கொள்வார் என்பதில் ஆபிரகாமுக்கு சந்தேகம் வந்ததே கிடையாது. அவன் தன் விசுவாசத்தை இழக்கவில்லை. அவன் தன் விசுவாசத்தில் மேலும் மேலும் பலமுள்ளவன் ஆனான். தேவனை புகழ்ந்தான். தேவன் வாக்குரைத்தபடி செய்ய வல்லவர் என்பதில் உறுதியான நம்பிக்கை உடையவனாக இருந்தான். எனவே தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார். அது அவனை தேவனுக்கு முன் நீதிமானாக்கிற்று. இது ஆபிரகாமுக்காக மட்டும் எழுதப்படவில்லை, நமக்காகவும் எழுதப்பட்டது. நம்முடைய விசுவாசத்தின் பொருட்டு தேவன் நம்மையும் ஏற்றுக்கொள்வார். நம் கர்த்தராகிய இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பிய அத்தேவனை நம்புகிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். நமது பாவங்களுக்காக இயேசு மரணத்திற்கு ஒப்படைக்கப்பட்டார். நம்மை நீதிமான்களாக்க அவர் மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டார்.